அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஜூலை மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் சென்னையில் 11 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 47 பேர் பலியான சம்பவம் தொடர்பில் தமிழக அரசிடம் இந்தியாவின் தேசிய மனித உரிமை ஆணையம் விளக்கம் கோரியிருப்பது குறித்த செய்திகள்.
அதிகாரிகள், அதிகார அமைப்புகள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை செயலுறுத்துவதில் ஏற்படுகின்ற தொய்வின் காரணமாக முறையாக விதிமுறைகளை பின்பற்றி உத்தரவுகள் வழங்காமல் இருக்கும் பட்சத்தில் இந்த நிகழ்வு ஏற்பட்டிருந்தால் அவர்கள் மனித உரிமைகளை மீறிய குற்றம் புரிந்தவர்களாக கருதப்படுவார்கள்.
இந்த விபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை என்ன என்பது குறித்து கட்டுமான தொழிலாளர் சங்கத்தின் கருத்து.
தொழிலாளர்களுடைய குடும்பங்கள்கிட்ட பேசினதுல 200 பேர் அதுல வந்து வேலை செய்திருக்கிறார்கள். அப்ப 200 பேர் என்று சொல்லும் பொழுது அதிகபட்ச பேர் வந்து முதல் மாடியில சம்பளம் வாங்கி கொண்டிருந்தார்கள். அந்த நிலையில இன்னும் முதல் மாடி அளவுலாம் இன்னும் போகல, இன்னும் ஒரு பாதி அடிப்பகுதியில் இருக்கு.
முன்னாள் மத்திய அமைச்சர் சசி தரூரின் மனைவி சுனந்தா புஷ்கரின் பிரேத பரிசோதனை அறிக்கை குறித்து எழுந்திருக்கும் புதிய சர்ச்சை தொடர்பான செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
கிழக்கு ஜெருசலேம் பகுதியில் நேற்று இரவு கடத்தப்பட்ட ஒரு பாலஸ்தீன இளைஞரின் உடல் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து கலவரத்தை அடக்கும் காவல்துறையினருடன் பாலஸ்தீன இளைஞர்கள் மோதியுள்ளார்கள். பாலஸ்தீனியர்கள் கல்லெறிந்தும் உள்ளூர் வாகனங்கள் நிறுத்தும் இடங்களில் உள்ள கொட்டகைகளை பீய்த்தெறிந்ததும் அடுத்து காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி ரப்பர் தோட்டாக்களை சுட்டுள்ளார்கள். உள்ளூர் பள்ளிவாசல் ஒன்றுக்கு நாளின் முதல் தொழுகையில் ஈடுபடச் சென்ற முகமது அபு காதிர் என்னும் அந்த 17 வயது சிறுவன் சாலையில் சென்று கொண்டிருந்தபொழுது காரில் அவர் பலவந்தமாக கடத்திச் செல்லப்பட்டார் என்று அவரது உறவினர்கள் கூறுகின்றார்கள். இந்த கொலை செயல் அருவருக்கத்தக்கது என்று இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகு கூறியுள்ளார். ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள மேற்கு கரை பகுதியில் 3 இஸ்ரேலியர்கள் கடத்தி கொலை செய்யப்பட்டதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்த சம்பவம் இருந்திருக்கலாம் என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறுகிறார்கள்.
இஸ்லாமிய குழுவான ஐசிஸ் அமைப்புடன் சண்டையிடுவதற்காக ஈராக்குக்கு ஈரான் ஜெட்களை விநியோகித்திருப்பதாக மேற்கத்திய பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஈராக்கால் வெளியிடப்பட்ட ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஷுகாய் ஷு 25 ரக ஜெட் விமானங்களின் படங்கள் அவை ஈரானிலிருந்து தான் வந்திருக்க வேண்டும் என்று கோடி காட்டுவதாக லண்டனை தளமாக கொண்ட கேந்திர கற்கைகளுக்கான பிரதேச சர்வதேச நிறுவன ஆய்வாளர் பிபிசியிடம் கூறியிருக்கின்றார்கள். ரஷ்யா ஈராக்குக்கு சில ஜெட்களை விநியோகித்த சில நாட்களில் இந்த தகவல் வந்திருக்கின்றது. அண்மைய நகர்களை பார்க்கின்ற பொழுது ஈராக்குக்கு விமானங்களை வழங்கியிருக்கின்ற அமெரிக்கா ஐசிஸ் தீவிரவாதிகளுக்கு எதிராக ஈரானுடன் அருகருகாக வேலை செய்கின்றது என்று தென்படுவதாக பிபிசியின் பாதுகாப்புத்துறை செய்தியாளர் கூறுகின்றார்.
சுன்னி தீவிரவாத குழுவான ஐசிஸ் இஸ்லாமிய தேசம் ஒன்றை பிரகடனப்படுத்தியுள்ளது அந்த பிராந்தியத்திற்கே ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியுள்ளது என்று ஈராக்கிய பிரதமர் நூரி அல் மலிகி கூறியுள்ளார். அரசுக்கு எதிரான கிளர்ச்சியில் ஈடுபட்ட சுன்னி பழங்குடியினத்தவர்களுக்கு பொது மன்னிப்பு அளிக்க தான் தயாராக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எனினும் இரத்த களரிகளில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த பொது மன்னிப்பு கிடையாது என்பதையும் நூரி அல் மலிகி தெளிவுபடுத்தியுள்ளார். இதேவேளை குர்திஷ் தன்னாட்சி பகுதியின் முழு கட்டுப்பாட்டை குர்திஷ் தலைவர்கள் ஏற்பதற்கு எதிராகவும் அவர் தீர்க்கமாக பேசியுள்ளார். நாட்டில் அண்மையில் நடைபெற்று வரும் சில நிகழ்வுகளை மையமாக வைத்து யாரும் ஆதாயம் தேட உரிமை இல்லை என்றும் நூரி அல் மலிகி கூறுகின்றார்.
பாகிஸ்தானின் வடக்கு வசிரிஸ்தான் மாகாணத்தில் நடக்கின்ற பெருமடிப்பிலான சண்டையிலிருந்து தப்புவதற்காக 77,000 பாகிஸ்தானியர்கள் எல்லையை கடந்து ஆப்கானுக்குள் ஓடியிருப்பதாக ஐநாவின் அகதிகளுக்கான அமைப்பு கூறியிருக்கின்றது. அந்த மாகாணத்திலிருந்து தீவிரவாதிகளை அகற்றுவதற்காக பாகிஸ்தான் ராணுவம் கடந்த மாதம் இந்த நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தது. 1,000,000 அகதிகள் போதுமான நீரும் கழிவகற்றல் வசதியுமின்றி இருப்பதாக ஐநா கூறுகின்றது. ஆப்கானின் கோஸ்ட் மாகாணத்தில் 25,000 அகதிகள் திறந்தவழியில் தங்குமிட மருத்துவ வசதியின்றி இருக்கின்றார்கள்.
லண்டனில் நடைபெற்று வரும் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நடப்பு சாம்பியன் ஆண்டி மரி தோல்வியடைந்து வெளியேறியுள்ளார். பல்கேரிய நாட்டின் கிரிகர் டிமிட்ரோவ் அவரை வெற்றி கொண்டார். 3 சுற்றுகளில் சுலபமாக வெற்றி பெற்ற ஆண்டி மரி கால் இறுதியில் நேர் செட்களில் தோல்வியடைந்தார். இந்த ஆட்டத்தில் அவர் பதற்றமடைந்த சூழலிலேயே காணப்பட்டார்.
பர்மாவின் 2வது பெரிய நகரமான மண்டலையில் முஸ்லிம்களுக்கு சொந்தமான கடைகளும் ஒரு மசூதியும் பௌத்தர்களால் தாக்கி சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. சுமார் 500க்கும் மேற்பட்ட பௌத்தர்கள் மூங்கில் கட்டைகள் மற்றும் இரும்பு கம்பிகளுடன் தாக்க முயன்றதை போலீசார் தடுத்திருக்கின்றார்கள். முஸ்லீம் ஒருவர் சுடப்பட்டார் என்றும் 3 பௌத்தர்கள் காயமடைந்தனர் என்றும் உள்ளூர் செய்திகள் கூறுகின்றன. பர்மாவின் மேற்கு புற மாகாணமான ரக்கைன் மாகாணத்தில் கடந்த 3 ஆண்டுகளாகவே பெரும்பான்மை பௌத்தர்களுக்கும் சிறுபான்மை முஸ்லீம் சமுதாயத்துக்கும் இடையே மத ரீதியான வன்செயல்கள் நடந்து வருகின்றன. இந்த மோதல்களில் 2012 மாத்திரம் ரக்கைன் மாகாணத்தில் குறைந்தது 200 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
செய்தியரங்கத்தில் முதலில் இந்திய கண்ணோட்டம். சென்னையில் 11 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் இதுவரை 47 பேரின் சடலங்கள் அங்கிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றன. இடிபாடுகளை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் தமிழக அரசிடம் இந்தியாவின் தேசிய மனித உரிமை ஆணையம் விளக்கம் கோரியிருக்கிறது. இதுகுறித்து தமிழ் மாநில மனித உரிமை ஆணைய உறுப்பினர் கே பாஸ்கரன் அவர்களிடம் கேட்டார் ஜெயக்குமார் சுதந்திரபாண்டியன்.
அந்தந்த அதிகார அமைப்புகள் தங்களுடைய பணிகளை சரி செவ்வனே செய்துள்ளதா அல்லது அவைகள் சரியாக செயல்படாத காரணத்தினால் இந்த ஒரு விபத்து ஏற்பட்டுள்ளதா என்பது பற்றி அறிவதற்காக விளக்கம் கோரி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அறிவிப்பு அனுப்பியிருக்கும்.
இதுல வந்து எந்த அடிப்படையான ஒரு காரணம் வந்து மனித உரிமை மீறலா நீங்க கருதுறீங்க? எந்த விஷயத்தை வந்து குறிப்பிட்டு அவங்ககிட்ட விளக்கம் கேட்டிருக்கீங்க?
அதிகாரிகள் தங்களுடைய அதிகாரத்தை அல்லது அதிகார அமைப்புகள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை செயலுறுத்துவதில் ஏற்படுகின்ற தொய்வின் காரணமாக அல்லது அவர்கள் தங்களுடைய அலட்சிய போக்கின் காரணமாக முறையாக விதிமுறைகளை பின்பற்றி உத்தரவுகள் வழங்காமல் இருக்கும் பட்சத்தில் இந்த நிகழ்வு ஏற்பட்டிருந்தால் அவர்கள் மனித உரிமைகளை மீறிய குற்றம் புரிந்தவர்களாக கருதப்படுவார்கள். அந்த வகையில வந்து ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு ஏரி இருந்த இடம், பல 100 ஆண்டுகளாக ஏரி இருந்த இடம் என்று சொல்லப்படுவதால் அத்தகைய வகைப்பாடு செய்யப்பட்ட இடங்கள்ல வந்து ஒரு 4 மாடி அல்லது 5 மாடிகளுக்கு மேல் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்படக்கூடாது, அனுமதிக்க கூடாது என்று விதிமுறைகள் இருக்கிறது. அத்தகைய வகைப்பாட்டில் உள்ள இடத்திற்கு எவ்வாறு 11 மாடிகள் அளவிற்கு கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது என்கின்ற ஒரு கேள்வி எழும் பொழுது விதிமுறைகள் தளர்த்தப்பட்டனவா, எதனால் தளர்த்தப்பட்டன, எந்த சூழலில் அந்த விதிமுறைகள் தளர்த்தப்பட்டன என்பது குறித்து விளக்கம் கேட்கப்பட்டிருக்கலாம். அதிகாரிகள் அல்லது அதிகார அமைப்புகளின் அலட்சியம் காரணமாக இந்த இத்தனை இழப்புகள் அல்லது மனித சாவுகள் ஏற்பட்டிருக்கும் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கருதும் பட்சத்தில் அத்தகைய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக பரிந்துரைக்கலாம். எந்த தவறின் காரணமாக இந்த நிகழ்வு ஏற்பட்டுள்ளது என்பதை கண்டறியும் பொருட்டுதான் இந்த விளக்கம் கேட்கப்பட்டிருக்கும் என்று நான் கருதுகிறேன்.
மனித உரிமை ஆணையம் வந்து அவங்களுடைய பரிந்துரையை அளிக்கும் போது அதற்காக எடுக்கப்படுற நடவடிக்கைகள் வந்து ஒழுங்கான முறையில் எடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கறத தொடர்ந்து கண்காணிக்குமா, இல்ல வந்து இந்த பரிந்துரையோட இதோடைய கடமை வந்து முடிவடைஞ்சிருமா?
பரிந்துரைகள் ஏற்கப்பட்டு விட்டன அல்லது பரிந்துரைகள் சொல்லப்பட்டுள்ள அம்சங்கள் நடைமுறைப்படுத்த விட்டன, அதற்கு தகுந்த அறிவுரைகள் அடங்கிய சுற்றறிக்கைகள் தொடர்புடைய அமைப்புகளுக்கு வழங்கப்பட்டு விட்டன, அல்லது அவ்வாறு வழங்கப்பட்ட அறிவுரைகள் அடங்கிய சுற்றறிக்கைகளை கண்காணிப்பதற்கென்ற சில அமைப்புகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளன என்பது போன்ற ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட், அந்த நடவடிக்கை எடுத்ததற்கான அறிக்கை அந்த அத்தகைய மாநில மத்திய அரசுகள் தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும். அதற்காக ஒவ்வொரு பரிந்துரையும் அளிக்கப்படும் போது அந்த பரிந்துரை எவ்வாறு அமல்படுத்தப்பட்டது, அதன் பின் விளைவுகளை அதை தொடர்ந்து எவ்வாறு கண்காணிக்கப்பட்டு அரசாங்கம் பல்வேறு அரசு துறைகளால் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது என்பதை கவனிப்பதற்கு வாட்ச் டாக் போன்ற ஒரு அமைப்பு ஆணையத்தில் இல்லை. அது குறித்து ஒரு ஆணையம் ஒரு நிகழ்வு குறித்து பரிந்துரைகளை மத்திய மாநில அரசுக்கு அனுப்புகின்ற பட்சத்தில் அந்த பரிந்துரைகள் ஏற்கப்பட்டு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட பிறகும் கூட அந்த உத்தரவுகள் சரிவர மத்திய மாநில அரசுகளால் நிறைவேற்றப்படவில்லை என்று தனிநபர் அல்லது பொதுநபர் ஒருவர் தேசிய மற்றும் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தால் அதை ஒரு சிறப்பு நிகழ்வாக அதை தனி வழக்காக எடுத்து அந்த தவறு செய்கின்ற அமைப்புகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்படி அந்தந்த அரசுகளை மீண்டும் கோருவதற்கோ அல்லது அந்த அரசுகளிலிருந்து பதில் பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும்.
தமிழ் மாநில மனித உரிமை ஆணைய உறுப்பினர் கே பாஸ்கரன். இதில் பலியானவர்களில் பெரும்பாலானவர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் என்னும் நிலையில் கட்டுமான தொழிலாளர்களின் பார்வையில் இந்த விபத்திற்கு என்ன காரணம் என்பது குறித்து கட்டிட தொழிலாளர்கள் பஞ்சாயத்து சங்கத்தின் கூடுதல் பொதுச் செயலாளர் கீதா அவர்களிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைக்கு நிலைமை என்னன்னா அது இடிந்து விழுந்ததுக்கு காரணம் அவங்க வந்து ஏதோ இடி விழுந்ததுனாலன்னு சொல்றாங்க. அது நிச்சயமாக ஏற்க முடியாது. இடி விழுந்ததால் ஒரு கிராக் ஏற்படலாம், அதுக்காக மொத்த கட்டிடமே தவிடுபொடியாகி அது மட்டுமல்ல ஒரு 4 மாடிகள் உள்ளே பூமிக்கு உள்ளே போகிறது என்று சொன்னால் நிச்சயமாக அதனுடைய சாயில் கண்டிஷன் அது வந்து ரொம்ப இழகிய மணல் பகுதியா இருக்கலாம், இல்ல தேவையான ஆழத்திற்கு வந்து அடித்தளம் வந்து தான ஃபைல் போட்டிருக்க மாட்டாங்க இருக்கலாம். அங்க வந்திருக்க குடியிருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய குடும்பங்கள்கிட்ட பேசினதுல 200 பேர் அதுல வந்து வேலை செய்திருக்கிறார்கள். அப்ப 200 பேர் என்று சொல்லும் பொழுது அதிகபட்ச பேர் வந்து முதல் மாடியில சம்பளம் வாங்கி கொண்டிருந்தார்கள். அந்த நிலையில இன்னும் முதல் மாதிரி அளவெல்லாம் இன்னும் போகல, இன்னும் ஒரு பாதி அடிப்பகுதியில் இருக்கு. சோ இதெல்லாம் எடுத்தாதான் நமக்கு முழுமையான அளவு பாதிப்பு என்பது நமக்கு தெரிய வரும் என்று நாங்கள் நம்புகிறோம்.
இந்தியாவில கட்டட தொழிலாளர்களை பாதுகாக்கின்ற வகையில வந்து மத்திய அரசு 2 சட்டங்களை இயற்றியுள்ளது. அப்படியான சட்டங்கள் இருந்தும் இந்தியாவில தொழிலாளர்களுக்கு குறிப்பா இப்படியான பல மாடி அடுக்கு கட்டடங்களில் அந்த கட்டுமான பணிகளில் ஈடுபடுகின்ற தொழிலாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்குதானே, ஏன் அப்படியான ஒரு நிலை?
நமது சட்டங்கள் என்பது 96 கொண்டு வரப்பட்ட கட்டிட பிற கட்டுமான தொழிலாளர்களுக்கான 2 சட்டங்கள். அந்த சட்டத்தின்படி அதுல வந்து 2 முக்கிய ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒன்னு வந்து ஒவ்வொரு மாநிலத்தும் ஏற்படுத்தப்பட வேண்டும், அந்த நலவாரியத்துக்கான நிதியாகத்தான் ஒவ்வொரு கட்டுமான பணியின் அந்த எஸ்டிமேட் காஸ்ட்ல 1% லெவியாக பெறப்பட வேண்டும். கட்டாமல் அவங்களுக்கு பிளான் கிடைக்காது. அந்த வகையில ஒரு ஃபுல் ப்ரூஃபான ஒரு சட்டம். அந்த வகையில நிறைய பணம் வந்து கொண்டே இருக்கிறது நலவாரியத்துக்கு. ஆனா இன்னொரு புறம் அந்த நலவாரியத்தில் கட்டிட தொழிலாளர்கள் பதிவு செய்வது என்பது ஆப்ஷனலா தான் இருக்கு. விருப்பப்பட்டு பதிவு செய்யலாம் அப்படின்னு ஒண்ணு. ஒரு பக்கம் கட்டுமான தொழிலாளர்கள் மத்தியில முழுமையாக விழிப்புணர்வு கிடையாது. இவற்றுக்கெல்லாம் மேலாக கடந்த 2008 தமிழ்நாட்டுல 2-3 ஆணைகள் அவங்க கொண்டு வந்தாங்க. அந்த ஆணைகளின்படி வருவாய்த்துறையினுடைய குறுக்கீடு கொண்டு வரப்பட்டு எல்லா பதிவையும் விஏஓ என்று சொல்லக்கூடிய கிராம நிர்வாக அதிகாரி தான் அதை வெரிஃபை செய்யணும் அப்படின்னு இருக்கு. அப்ப கிராம நிர்வாக அதிகாரி என்ன சொல்றாருன்னா, வெளியூர்ல இருந்து வந்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை நாம் இந்த ஊர்ல வேலை செய்யற பகுதியில அவங்க பதிவு செய்யவே முடியாது, என்ன ரேஷன் அட்டை இல்லை அதனால உங்களை பதிவு பண்ண முடியாது என்று சொல்லக்கூடியவர் விஏஓ என்பவர். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தமிழ்நாட்டில் மட்டுமே இடம்பெயரும் தொழிலாளர்கள், பிற மாநில தொழிலாளர்கள் 10 லட்சம் பேர் இருப்பாங்க, மாவட்டம் விட்டு மாவட்டம் வரக்கூடியவங்க அவங்க 10 லட்சம் பேர் இருப்பாங்க. அப்ப இந்த 20 லட்சம் பேரையும் விட்டுவிட்டுத்தான் இந்த நலவாரியம் இயங்குகிறது. அது தவிர என்ன ஆகுதுன்னா, நிறைய விபத்துக்கள்ல இறக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம்பெயரும் தொழிலாளர்கள் தான். அப்ப அந்த இடம்பெயரும் தொழிலாளர்களை பதிவு செய்யாததால் அவர்களுக்கு அந்த நலவாரியம் எந்தவித பயனையும் தர முடியவில்லை.
இப்படியான பல மாடி கட்டிடங்களில் ஏதாவது விபத்து ஏற்பட்டு உயிரிழப்புகள் அப்படிங்கிற அந்த அசம்பாவிதம் நடைபெறும் பொழுது இழப்பீடு, அது தொடர்பான சட்ட சிக்கல்கள், பதிவு செய்யப்படுவதில்லை என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அங்கே வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட எந்த வகையான ஒரு உடல் ரீதியான ஒரு பாதுகாப்பு, அதாவது இந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் கூட இல்லாத சூழல் இருக்கு?
ஆனா இந்த சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு விதிமுறைகள் என்பது எக்ஸாஸ்டிவா இருக்கு, 82 பக்கத்துக்கு இருக்கு. ஆனால் இவை அமல்படுத்தப்படுகிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ரெண்டாவது, தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த மத்திய சட்டத்தின் கீழ் விதிமுறைகள் உடனடியாக நீங்க விதிமுறைகள் அமைக்கணும் அப்படின்னு நாங்க போராடித்தான் 2006 அந்த விதிமுறைகளை அவர்கள் அறிவித்தாங்க. 2006 அறிவிக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு அதிகாரிகளை நியமித்தது 2012. குறிப்பாக இந்த பர்டிகுலர் சைட் அவங்க வந்து அந்த மத்திய சட்டத்தின் கீழ் அவங்க பதிவு செய்திருக்கணும், ஆனா அவங்க பதிவு செய்யவில்லை. அந்த ரெண்டாவது, அந்த தொழிலாளர்களும் அந்த நலவாரியத்தில் பதிவு செய்யவில்லை. ஏன்னா அவங்க இடம்பெயரும் தொழிலாளர்கள். இதுதான் உள்ள பிரச்சனை.
கட்டிட தொழிலாளர்கள் பஞ்சாயத்து சங்கத்தின் கூடுதல் பொதுச் செயலாளர் கீதா, சென்னையில் நடந்த அடுக்குமாடி கட்டிட விபத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் பின்னணியில் இதுபோன்ற அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டிட விதிமுறைகளின்படித்தான் கட்டப்படுகின்றனவா என்பது குறித்து இந்திய கட்டுமான கலைஞர்களின் கழகத்தின் தமிழ்நாடு பிரிவு தலைவர் சி ஆர் ராஜு அவர்களிடம் கேட்டார் மணிவண்ணன்.
கட்டிட வரைபடம் செய்து முடித்த பின், அங்கீகாரம் பெற்ற பின், ஒரு சாயில் இன்வெஸ்டிகேஷன், அதாவது அந்த மண் தரத்தை பெறக்கூடிய ஒரு பரிசோதனையை நாங்கள் செய்ய கிளையண்ட்டுக்கோ இல்லைன்னா இந்த ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்ட்டுக்கோ அந்த பொறுப்பை கொடுக்கிறோம். அவங்க அதை செய்கிறார்கள் அவர்கள். ஆனால் இதில் அந்த முறைப்படி ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்ட் ஆர்கிடெக்ட் அந்த அவங்களுடைய மேற்பார்வைக்குள் ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்ட் வேலை செய்தால் இது இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் குறையும்.
நீங்கள் சொல்வதை பார்த்தால், நீங்கள் வந்து அரசின் அனுமதியை பெற்ற பிறகு, அரசின் அங்கீகாரத்தை பெற்ற பிறகு இந்த மண் பரிசோதனையை செய்ய நீங்கள் முயற்சிப்பதாகவும் செய்ய நடவடிக்கைகள் எடுப்பதாகவும் சொல்கிறீர்கள். ஆனால் அந்த அரசாங்கத்துறை என்பது அந்த அங்கீகாரத்தை தருவதற்கு முன்பே இந்த மாதிரியான மண் பரிசோதனைகள் செய்யப்பட்டு விட்டதா என்பதை அவர்கள் கேட்க வேண்டாமா?
அதனால அப்படி இல்ல, கட்டடத்தை பொறுத்து இருக்கிறது. அதாவது பல அடுக்கு மாடி கட்டடம் என்றால் அங்கீகாரம் பெறுவதற்கு முன்னாலேயே, வரைபடம் தயாரிப்பதற்கு முன்னாலேயே சாயில் இன்வெஸ்டிகேஷன் செய்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட் அப்டைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்ரூவல் சப்மிட்டே பண்ண முடியும் பிளான்.
இந்த கட்டிடம் அந்த வகையான கட்டிடம் தானே?
அந்த வகையான கட்டிடம் தான். ஆனால் சாயில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடியது வந்து வெதர் இட் ஹஸ் பின் டன் ப்ராப்பர்லி இஸ் எ க்வெஸ்சன். அது வந்து ஒரு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதெல்லாம் இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரியும்.
பொதுவாக இந்த சென்னை மற்றும் அல்லாது இந்தியாவிலே பெருநகரங்களில் எல்லாம் இந்த கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளாகவே இந்த பொருளாதாரம் வளர்ந்து வரும் இந்த சூழலில் இந்த அடுக்குமாடி கட்டிடங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள் எல்லாம் வளர்ந்து வருகின்றன. இந்த சூழலில் இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை ஒரு நெறிப்படுத்துவதற்கும் முறைப்படுத்துவதற்கும் இருக்கின்ற சட்டங்கள் போதுமானவையாக இருக்கின்றன, அவை முறையாக பின்பற்றப்படுகின்றன என்று உங்களால் நிச்சயமாக சொல்ல முடியுமா?
இப்போ இருக்கக்கூடிய சட்டங்கள் விரிவாக இருக்கின்றன, ஆனால் நடைமுறையில் அது எல்லாரையும் கடைபிடிக்க ஒரு ஒரு சூழ்நிலை இல்லாத நிலை இருக்கிறது சில இடங்களிலே. அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் அவங்க பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்கு. நவ் வி ஹாவ் டு அட்ரஸ் திஸ் ப்ராப்ளம்.
உங்களது தொழிலிலே தொழிலாளர்கள் பாதுகாப்பு என்பது பெரிய அளவிலே பின்பற்றப்படாத ஒரு விஷயமாக இருக்கிறது. பல கட்டுமான இடங்களில் கட்டுமான தொழிலாளர்கள் பாதுகாப்பு கவசங்கள் இல்லாமல், தலைக்கு ஹெல்மெட் இல்லாமல் வேலைகள் செய்கிறார்கள். ஆபத்தான நிலைமைகளில் வேலைகள் நடக்கின்றன. ஸ்கேஃபோல்டிங் கூட முறையாக போடப்படுவதில்லை. இந்த சாளரம் என்று சொல்கிறோமே, அந்த மாதிரியான சாளரங்கள் எல்லாம் இன்னும் வந்து பிரிமிட்டிவாக நீங்கள் போடுகிறீர்கள், சர்வதேச தரத்துக்கு நீங்கள் இன்னும் செயல்படவில்லை என்ற ஒரு விமர்சனம் உங்களது தொழில் மீது வைக்கப்படுகிறது. அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
கட்டுமான தொழிலில் நீங்கள் சொன்னபடி எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு நிபந்தனை இருந்தா கூட, நீங்க சொல்வது போல் அது நிறைய இடங்களில் பின்படுத்தப்படுவதில்லை. அது உண்மை, அதுல தவிர்க்க முடியாதது. பட் அதை வந்து ஒரு நெறிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதற்கு இந்த ஒரு நல்ல வழிமுறைகளை வகுக்கிறதுக்கு எல்லாருமே இப்போ இட்ஸ் வேக் அப் கால் ஃபார் எவ்ரிபடி. யார் அதை வந்து ஒரு பொறுப்பெடுத்து பண்றாங்களோ அவங்க இன்சிஸ்ட் பண்ணணும் அதை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒர்க்மென்ஸ் இன்சூரன்ஸ், சேஃப்டி மெஷர்ஸ் இந்த சைட் இதெல்லாம் பண்ணணும். நீங்க சொல்ற மாதிரி அது வந்து தேவையான அளவுக்கு நிறைய இடங்கள்ல இல்லைங்கிறது உண்மை. அதை இப்போ சரிப்படுத்துவதற்கு முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையும் கூட.
பாதுகாப்பு போன்ற விஷயங்களிலே கவனம் செலுத்தினால் அது கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்டை அதிகப்படுத்தும் என்கின்ற ஒரு கவலை தான் உங்களை வந்து இந்த ஒர்க்கர்ஸ் சேஃப்டியாக இருக்கட்டும் அல்லது ஹெல்த் அண்ட் சேஃப்டி இந்த விஷயத்திலே கவனம் செலுத்த அதை வந்து அக்கறையற்ற நிலையிலே இருக்க வைக்கிறது என்று சொல்கிறார்கள். அதிலே உண்மை இருப்பதாக நம்புகிறீர்களா?
அதாவது கட்டட சேஃப்டி மெஷர்ஸ்னால கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் உயரும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மார்ஜினல் காஸ்டா தான் இருக்க முடியும். அதை வந்து ஒரு இட்ஸ் க்வெஸ்சன் ஆஃப் ஆட்டிடியூட். அதாவது வந்து நம்மளுடைய எப்படி நம்ம அதை வந்து எடுத்துக்கிறோங்கிறது பொறுத்து தான் இருக்குது. அது சேஃப்டி மெஷர்ஸ்னால காஸ்ட் வந்து சப்ஸ்டான்ஷியலா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த சேஃப்டி மெஷர்ஸ் இருந்தாக்க கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ரெகுலேட் ஆகிறதுக்கு தான் நல்ல சான்சஸ் இருக்கு. பிகாஸ் எவ்ரிபடி ஒரு ஹெல்த்தி என்வரான்மெண்ட் இருந்தாக்க, நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு என்வரான்மெண்ட் இருந்தாக்க, எஃபிஷியன்சி வில் இம்ப்ரூவ். பட் மனப்பாங்க மாற வேண்டும்.
இந்திய கட்டுமான கலைஞர்கள் கழகத்தின் தமிழ்நாடு பிரிவு தலைவர் சி ஆர் ராஜு, முன்னாள் மத்திய அமைச்சர் சசி தரூரின் மனைவி சுனந்தா புஷ்கரின் பிரேத பரிசோதனை அறிக்கை குறித்து எழுந்திருக்கும் சர்ச்சையில் அந்த பிரேத பரிசோதனையை திருத்தும்படி எந்த அழுத்தமும் தரப்படவில்லை என்று எய்ம்ஸ் மருத்துவமனை தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த செய்திகளை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் சங்கீதா ராஜன்.
காங்கிரஸ் கட்சியின் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினரான சசி தரூரின் மனைவி சுனந்தா புஷ்கர் கடந்த ஜனவரி மாதம் தில்லியில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டல் அறையில் இறந்து கண்டெடுக்கப்பட்டார். இறந்த சுனந்தா புஷ்கரின் உடலை பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழுவின் தலைவராக இருந்த டாக்டர் சுதீர் குப்தா சுனந்தாவின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் சில விவரங்களை மாற்றி அமைக்குமாறு தனக்கு அழுத்தம் தரப்பட்டதாக செய்தி ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்ததாக செய்திகள் வெளியாகின. அத்துடன் சுனந்தா புஷ்கரின் மரணம் இயற்கையானது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடுமாறு தன்னை சிலர் கட்டாயப்படுத்தியதாகவும் அவர் குற்றஞ்சாட்டியிருந்தார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்திற்கு அவர் இது தொடர்பில் ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியதாகவும் செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் இந்த ஊடக செய்திகள் தொடர்பில் விளக்கம் அளித்துள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் செய்தி தொடர்பாளர் நீரஜா பாட்லா, டாக்டர் சுதீருக்கு இந்த விவகாரம் தொடர்பில் அழுத்தம் தரப்பட்டதாக கூறப்படும் செய்திகள் தொடர்பில் மருத்துவமனை நிர்வாகத்திடம் எந்த தகவலும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த மருத்துவமனையின் தடயவியல் துறையை சேர்ந்த மற்றொரு மருத்துவருக்கு பதவி உயர்வு வழங்கியதற்கு சுதீர் குப்தா எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக தெரிவித்திருக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனையின் செய்தி தொடர்பாளர் நீரஜா பட்லா, இதுவே அவரது தவறான குற்றச்சாட்டுக்கு காரணமாக இருக்கலாம் என்கிற சந்தேகத்தையும் மறைமுகமாக எழுப்பியுள்ளார்.
The AIIMS administration categorically denies any such allegations that there was any attempt to
Dr. Sudhir எழுப்பியுள்ள இந்த குற்றச்சாட்டுகளை AIIMS நிர்வாகம் திட்டவட்டமாக மறுக்கிறது. சுனந்தா புஷ்கரின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் திருத்தங்கள் ஏற்படுத்துமாறு எவரும் டாக்டர் சுதீருக்கு அழுத்தம் தரவில்லை. இதே சமயம் புதுதில்லியில் உள்ள மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் முன் டாக்டர் சுதீர் ஒரு புகார் மனுவை தாக்கல் செய்துள்ளார் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். தடயவியல் துறையை சேர்ந்த மற்றொரு மருத்துவருக்கு பதவி உயர்வு வழங்கியதற்கு சுதீர் குப்தா எதிர்ப்பு தெரிவித்து இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு மீதான விசாரணை நடைபெற்று வருகிறது என்றார் எய்ம்ஸ் மருத்துவமனையின் செய்தி தொடர்பாளர் நீரஜா பட்லா. இதற்கிடையில் இந்த சர்ச்சை தொடர்பில் தனது ஃபேஸ்புக் கணக்கில் கருத்து தெரிவித்துள்ள சசி தரூர், தனது மனைவி சுனந்தா புஷ்கரின் மரணம் குறித்து முழுமையான தெளிவான விசாரணை தேவை என்று கோரிக்கை விடுத்துள்ளார். விரைந்து விசாரித்து தெளிவான முடிவுக்கு வந்தால் மட்டுமே இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும் சசி தரூர் தெரிவித்துள்ளார்.
சங்கீதா ராஜன், கச்சத்தீவு யாருக்கு சொந்தம் என்பது குறித்த வழக்கில் இந்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கும் உறுதிச் சான்றை திரும்பப் பெற வேண்டும் என்று கோரி தமிழக முதல்வர் ஜெயலலிதா இன்று இந்திய பிரதமரிடம் கோரியிருக்கிறார். இது குறித்த செய்தியை தருகிறார் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
கச்சத்தீவு யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பில் இந்தியாவின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட உறுதி சான்றை திரும்பப் பெற வேண்டும் என்று கோரி தமிழக முதல்வர் ஜெயலலிதா இன்று புதன்கிழமை இந்திய பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜெயலலிதா எழுதியுள்ள கடிதத்தில், கச்சத்தீவு பகுதிகளில் மீன்பிடி உரிமை கோரும் வழக்கின் விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவதாகவும், அதில் முந்தைய காங்கிரஸ் கட்சி தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் தாக்கல் செய்ததை போன்ற பதில் மனுவை தற்போதைய பாரதிய ஜனதா கட்சியின் அரசாங்கமும் மீண்டும் தனது உறுதி சான்றிதழில் வழங்கியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். அதே சமயம் இந்திய நாட்டு பகுதிக்கு உட்பட்ட கச்சத்தீவை இலங்கை நாட்டுக்கு இந்தியா அளித்த விவகாரத்தில் முறையான நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். அரசியல் சட்டத்தில் உரிய மாற்றம் செய்யப்படாமல் சட்டத்திட்டங்களை மீறி எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கைக்கு எதிராக தாம் கடந்த 2008 இந்திய உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் இந்த கச்சத்தீவு விவகாரத்தில் கடந்த 1974 பாரதிய ஜனசங்கம் தலைவராக இருந்தபோது காங்கிரஸ் கட்சியின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக நீதிமன்றத்தில் அப்போது வழக்கு தொடரப்போவதாக குறிப்பிட்டதையும் அக்கடிதத்தில் எடுத்துக்காட்டியுள்ளார். மத்திய அரசு தரப்பில் தொடர்ந்து கச்சத்தீவு பிரச்சினை ஒரு முடிந்து போன விவகாரம் என்று குறிப்பிடுவதை ஒருபோதும் தமிழக அரசு ஏற்காது என்று கூறியுள்ள ஜெயலலிதா, கடந்த ஜூன் மாதம் 3 அன்று தான் இது தொடர்பாக ஒரு அறிக்கையை முன்பே மோடியிடம் சமர்ப்பித்திருப்பதாக நினைவு கூர்ந்துள்ளார். இந்த வழக்கு விசாரணையின் போது மத்திய அரசு தரப்பில் தற்போது மீண்டும் அளிக்கப்பட்ட விளக்கத்தில், 1974 மற்றும் 1976 ஏற்படுத்தப்பட்ட இந்தியா மற்றும் இலங்கை நாடுகளுக்கு இடையேயான ஒப்பந்தத்தின் கீழ் இந்திய மீனவர்கள் கச்சத்தீவு பகுதியில் பாரம்பரிய வழக்கப்படி மீன்பிடி வலைகளை உலர்த்தி கொள்ளவும் அந்த பகுதியில் இளைப்பாறை செல்லவும் மட்டும் உரிமை உள்ளதாக தெளிவுபடுத்தியுள்ளது. அதனால் அப்பகுதிகளில் இந்திய மீனவர்கள் மீன்பிடிக்க முடியாது என்றும் கூறியுள்ளது. முன்னதாக காங்கிரஸ் கட்சி தலைமையிலான மத்திய அரசு இந்த வழக்கு தொடர்பாக அளித்த விளக்கத்தில், 1974 ஏற்படுத்தப்பட்ட இரு நாடுகளுக்கு இடையேயான ஒப்பந்தத்தின்படி 1976 முதல் அப்பகுதிகளில் இந்திய கப்பல்கள் அந்த பகுதிக்கு செல்வதை நிறுத்தியதை சுட்டிக்காட்டியதோடு இந்திய மீனவர்களுக்கு கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்க உரிமை இல்லை என்றும் தெரிவித்திருந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தனிப்பட்ட முறையில் நேரடியாக தலையிட்டு கச்சத்தீவு விவகாரம் தொடர்பான வழக்கில் புதிய உறுதி சான்றிதழை தயாரித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் அளிக்க வேண்டும் என்று அக்கடிதத்தில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா கோரியுள்ளார்.
ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன். அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கையில் இன ரீதியான மத அடிப்படையிலான துவேஷம் வளர்க்கப்படுவதையும் இலங்கையில் கடும்போக்கு பௌத்த குழுக்களால் இஸ்லாமிய கிறிஸ்தவ சமூகத்திற்கு எதிராக வன்முறை நிகழ்த்தப்படுவதையும் இலங்கை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஐநாவின் மத சுதந்திரம், சிறுபான்மையினர் விவகாரம், சட்டத்திற்கு அப்பாற்பட்ட மரண தண்டனை ஆகியவற்றுக்கான சிறப்பு பிரதிநிதிகள் கோரியிருக்கிறார்கள். குற்றம் இழைத்தவர்களை நீதியின் முன் நிறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது குறித்த செய்தியை தருகிறார் முரளிதரன்.
இது தொடர்பாக ஐநா மனித உரிமை ஆணையர் அலுவலகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், கடந்த 2 இலங்கையில் முஸ்லிம்களுக்கு எதிராக 350 தாக்குதல்களும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக 150 தாக்குதல்களும் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன என்று கூறியுள்ளது. மேலும் இஸ்லாமிய கிறிஸ்தவ சமூகத்தினர் துவேஷ பேச்சு, இனரீதியான ஒதுக்கல், தாக்குதல், வன்முறை சம்பவங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது. கடந்த மாதம் 15 கடும்போக்கு சிங்கள தேசியவாத குழுவான புதுபலசேனா அழுத்கமவில் மிகப்பெரிய ஊர்வலத்தை நடத்தியதன் காரணமாக வகுப்பு கலவரங்கள் நடந்ததில் 4 பேர் உயிரிழந்தனர், 80 பேருக்கு மேல் காயமடைந்தனர். முஸ்லிம்களுக்கு சொந்தமான கடைகளும் வீடுகளும் சில இடங்களில் மசூதிகளும் சூறையாடப்பட்டன என இந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. குற்றம் செய்துவிட்டு தப்பிவிடலாம் என்ற இலங்கை சூழலே வன்முறையை தூண்டுகிறது என ஐக்கிய நாடுகள் சபையின் மத சுதந்திரத்திற்கான சிறப்பு பிரதிநிதி ஹெய்னர் ஃபிலபெல்ட் குறிப்பிட்டுள்ளார். சிறுபான்மை சமூகங்களின் வழிபாட்டிடங்கள், சொத்துகள், உயிர்கள் ஆகியவற்றை காப்பாற்றுவதில் காவல்துறை, நீதித்துறை அலட்சியம் காட்டினால் மேலும் தாக்குதல்கள் நடக்க ஊக்கமாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இம்மாதிரியான வன்முறைகளை தடுத்து நிறுத்த வேண்டும், இலங்கையில் வசிக்கும் சிறுபான்மை மதத்தவரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென சிறுபான்மை விவகாரங்களுக்கான ஐநாவின் சிறப்பு பிரதிநிதி ரிடா இசாக் வலியுறுத்தியுள்ளார். இம்மாதிரி சம்பவங்களை விசாரிப்பதற்கென உயர்மட்ட அளவில் குழு அமைப்பதற்கான இலங்கை அதிபரின் அறிவிப்பையும் அவர் வரவேற்றுள்ளார். பொதுபல சேனா தவிர சிங்கள ராவய, ஹெல பொது போவர ஆகிய குழுக்களும் இலங்கையில் கடும்போக்கு பார்வையை கொண்டிருக்கின்றன என்றும் இந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. சிறுபான்மை மதத்தவரால் புத்தர் சிலைகள் தகர்க்கப்படுவதாகவும் சுவிசேஷ கிறிஸ்தவர்கள் இளைஞர்களையும் மருத்துவமனையில் இருக்கும் நோயாளிகளையும் வலுக்கட்டாயமாக மதமாற்றம் செய்து வருவதாகவும் இந்த குழுக்கள் உள்ளூர் மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதேபோல சிங்கள மக்களை அழிப்பதற்காகவும் சந்ததிகள் வளர்வதை தடுப்பதற்காகவும் முஸ்லிம்கள் போதைப் பொருட்களையும் கருத்தடுப்பு மாத்திரைகளையும் கடத்தி வருவதாகவும் இக்குழுக்கள் கூறி வருவதாகவும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இம்மாதிரியான கருத்துக்கள் இலங்கையில் பெரும்பான்மையாக வசிக்கும் சிங்கள பௌத்தர்களிடம் அச்சத்தை ஏற்படுத்துவதோடு சிறுபான்மையினர் மீது விரோத உணர்ச்சியையும் வளர்க்கின்றன என ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்.
முரளிதரன், ஆஸ்திரேலியாவுக்கு தஞ்சம் கோரி சென்ற இலங்கை தமிழர்களின் படகு ஒன்று கடந்த சனிக்கிழமை கிறிஸ்துமஸ் தீவுக்கு அருகில் தத்தளிப்பது குறித்த செய்தியை பிபிசி தமிழோசியில் ஏற்கனவே நேயர்கள் கேட்டீர்கள். அந்த படகில் சென்றவர்களின் இன்றைய நிலவரம் என்ன என்பது குறித்து அகதி தஞ்சம் கோருவாருக்கான தகவல் மையத்தின் அகதி உரிமைகளுக்கான வழக்கறிஞர் பமீலா கார் பிபிசியிடம் தெரிவித்த தகவல்கள்.
It's very hard to know what's going on because our minister has refused to confirm that there is even a boat.
இது குறித்து எதனையும் உறுதியாக சொல்வது மிகவும் கடினமாகும். ஏனென்றால் எமது அமைச்சர் இப்படி ஒரு படகு இருக்கின்றதா என்பதையே உறுதி செய்ய மறுத்துவிட்டார். ஆஸ்திரேலிய ஊடகங்கள் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இலங்கை படகில் இருந்த தமிழர்களுடன் பேசியிருக்கின்றன. சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் இறுதியான பேச்சுவார்த்தை நடந்திருக்கின்றது. அந்த படகுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுடைய தொலைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக நாங்கள் சந்தேகிக்கின்றோம். அதனை எங்களால் உறுதியாக கூற முடியாது. ஆனால் பல தமிழ் மொழிபெயர்ப்பாளர்கள் அந்த படகுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு டெலிகான்ஃபரன்சிங் மூலம் அகதிகளிடம் 4 கேள்விகள் கேட்கப்பட்டதாக தெரிகிறது. அகதிகளை விரைவாக வடிகட்டுவதற்காக இந்த கேள்விகள் கேட்கப்படுவதாக நாங்கள் நம்புகின்றோம். சர்வதேச ரீதியாக தமக்கு இருக்கும் கடப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்காக ஆஸ்திரேலிய அரசாங்கம் கடந்த காலங்களில் இப்படி செய்திருக்கின்றது. இப்படியாக கேள்வி கேட்கப்பட்டு அவர்களுக்கு சட்ட உதவி எதுவும் இல்லாமல் அவர்களை வடிகட்டி அவர்களை இலங்கை கடற்படையிடம் அவர்கள் கையளிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்றார் அகதி தஞ்சம் கோருவோருக்கான தகவல் மையத்தின் அகதி உரிமைகளுக்கான வழக்கறிஞர் பமீலா கார். பெயர், பிறந்த திகதி, ஆஸ்திரேலியா வந்ததுக்கான காரணம், எந்த நாட்டிலிருந்து வந்தார்கள் என்பன போன்ற 4 கேள்விகள் அவர்களிடம் கேட்கப்படலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
பூபாலரட்னம் சீவகன், மட்டக்களப்பு மாவட்டத்தில் மது விற்பனையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கூறி மட்டக்களப்பு நகர பெண்கள் போராட்டம் ஒன்றை இன்று நடத்தியிருக்கிறார்கள். இது பற்றிய செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் போருக்கு பின்னர் அதிகரித்து உள்ளதாக கூறப்படும் மதுப்பாவனை மற்றும் விற்பனைக்கு எதிராக இன்று மட்டக்களப்பு நகரில் பெண்கள் ஒன்று கூடி கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
சாதாரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாதம் ஒன்றுக்கு 40,29,50,000 மாதம் ஒன்றுக்கு மதுபானம் விற்பனை ஊடாக எமது மாகாணத்தை விட்டு வெளிமாகாணத்தில் போகும்போது பெண்களாகி எங்களால் இனி பொறுத்து கொண்டு இருக்க முடியாது என்றுதான் இன்று நாங்கள் இந்த களத்தில் இறங்கியிருக்கின்றோம்.
மண்முனை வடக்கு பிரதேச மகளிர் சங்கங்களின் ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தில் பெரும் எண்ணிக்கையிலானோர் கலந்து கொண்டார்கள். அரசாங்க அதிபர் PMS சார்ல்ஸ் அந்த இடத்துக்கு வருகை தந்து ஜனாதிபதிக்குரியதும் தனக்குரியதுமான மனுக்களை பெற்றுக்கொண்டார். இது தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் எடுப்பதாக அவர் அங்கு தனது பதிலில் குறிப்பிட்டார். ஜனாதிபதிக்குரிய தமது மகஜரில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதேச மகளிர் அமைப்புகளின் ஒன்றியத்தின் தலைவியான செல்வி மனோகர்,
அரசாங்க வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய கிழக்கு மாகாணத்தில் மொத்தம் 84 மது சாலைகளே இருக்க முடியும். ஆயினும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரம் 60 மது சாலைகள் உள்ளன. எனவே அரசாங்க வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைவாக மட்டக்களப்பில் மதுபான சாலைகளின் எண்ணிக்கை குறைக்க வேண்டும்
என்றும் குறிப்பிட்டார். மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச மகளிர் அமைப்புகளின் ஒன்றியத்தின் தலைவியான செல்வி மனோகர்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய இந்த செய்தியுடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.